ஆவி மண்டலமும் உன்னுடைய நாவும், ஆவி உலகமும் உனது நாவும். எவ்விதமாக இந்த ஆவி உலகம், நாங்கள் பேசுகிற வார்த்தைகளை, நாங்கள் பேசுகிற சொற்களை எல்லாம் அவதானமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எவ்விதமான வார்த்தைகள் நம் வாய்க்கூடாக வெளியே வருகிறது என்பதை எல்லாம் அவதானிக்க. ஆவி உலகத்திலே பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியானவராகிய தேவன், திரியக தேவன், ஒரே தேவன், தேவதூதர்கள் அனைவரும் எங்கள் வாயின் சொற்களை அவதானிக்கிறார்கள். இதை நம்புவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதே நேரத்தில் பிசாசு, சாத்தான், விழுந்து போன தூதர்கள், அந்தகார சக்திகள், பொல்லாதாவிகள் என்னமாய் உலகத்திலே கிரியை செய்யும், சாத்தானுக்கு ஊழியம் செய்யும் அசுத்தாவிகள், டேமன் ஸ்பிரிட்ஸ், இவர்கள் யாவும் அவதானித்துக் கொண்டிருக்கிறது. எங்கள் வாயினாலே என்ன சொற்கள் வருகிறது என்று இதை நாம் மெய்யாகவே வெளிச்சமாக இருதயத்தில் எடுக்காததுனாலே நாம் எங்களுக்கு வந்தபடி நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம். இந்த காரியத்தை நாங்கள் யோபுவினுடைய புத்தகத்திலே தெளிவாக அறியலாம். முதலாம் அதிகாரம், யோபுவின் புத்தகம், 6 வசனம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் அவருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கு முலாவி அதில் சுற்றி திறந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாய் யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, அதாவது உனது கண்ணை அல்லது இருதயத்தை அவன் மேல் போட்டாயோ என்றுதான் கேட்டார். உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுச்சாரமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையும் ஆசீர்வதிச்சிட்டீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமக்கு, உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாருமென்றான். ஏதோ இந்த சம்பவம் நடக்கிறதன் காரணமே சாத்தான் தேவனுக்கு என்ன சொன்னான், அவனது ஆசீர்வாதங்களை எடுத்து போடும், உடனடியாக அவன் பிழையான வார்த்தைகளை பேச போகிறான், அவன் உம்மை சபிக்க போகிறான், உமக்கு விரோதமாக பேச போகிறான். ஆவி மண்டலம், இந்த ஆவிக்குரிய உலகம், ஆவி உலகம் நமது வாயிலானே என்ன சொற்கள் வருகிறது என்பதை அவதானிக்கிறது. அதற்காகவே இந்த காரியம் நடக்கிறது. இதுதான் மெய்யாகவே இந்த யோபுவின் புத்தகத்தின் மையம், இது அந்த கதையின் சம்பவம். ஆனால் நமக்கு தெரியும் நடந்தது என்னன்னு சொல்லி, அவனது எருதுகளும் ஒட்டகங்களும் எல்லாமே ஒரே நாளிலே எல்லாம் திருடப்பட்டது, அழிந்து போயிட்டு, குமாரர்கள் மரித்து போனார்கள், பலவிதமான மோசடிகள் நடந்தது, மரணங்கள் நடந்தது. இவை யாவையும் வந்து அதை கண்டவர்களும் வந்து சொன்னார்கள். இது நடந்து முடிந்த உடனே யோபு தன் வாயை திறந்து பேச ஆரம்பித்தார். 21 வசனத்திலே, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறித்து குறை சொல்லவும் இல்லை, அதாவது பழையான வார்த்தைகள் பேசவில்லை. இந்த 21 வசனம் அநேகமான நேரத்திலே பிழையாக எடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார் என்று தன்னுடைய பலவீனத்திலே அதை சொன்னான். அவன் குற்றம் சொல்லவில்லை, ஆனால் இது தேவனுடைய அடிப்படையான வார்த்தைகளின் உண்மை அல்ல. தேவன் பிள்ளைகளை எடுக்கிறவரால், ஆனால் யோபு தன்னுடைய அறிவின் படிக்கு தன்னுடைய பலவீனத்திலே அப்படி சொன்னான், கர்த்தர் எடுத்தார் என்று. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை. எப்படி பாவம் செய்கிறது? வாயின் சொற்களினாலே. அவன் தேவனை குறித்து எதிராக பேசவும் இல்லை. இப்போ ஆவி உலகம், உலகம் எதை பார்த்து கொண்டிருக்கிறது? நமது வாயின் வார்த்தைகளை. அதனாலே தான் சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது. சூழ்நிலைகள் வித்தியாசமான சூழ்நிலைகளும் நெருக்கங்களும் நமக்கு நாம் அதை சந்திக்க வேண்டி இருக்கிறது. எல்லாமே நாம் வாயினாலே பழையான தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பாக இல்லாத வார்த்தைகளை அல்லது மரணத்தை கொண்டு வரும் வார்த்தைகளை நாங்கள் பேசி நம்முடைய வாழ்க்கையை சீக்கிரமாய் முடிப்பதற்காக, தேவனுடைய திட்டம் நம் வாழ்க்கையில் நிறைவேறாது இருக்கிறதுக்காக, இப்படியாக சாத்தானின் அவனுடைய ராஜ்யம் அசுத்தாவிகளும் பிழையான சூழ்நிலைகளை நமக்கு வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். தொடர்ந்து சாத்தான் மறுபடியுமாய் தேவனை சந்திக்கும் அந்த நாளிலே ஆண்டவர் சொன்னார், தேவன் சொன்னார் 2:3, என் தாசனாய் யோபியின் மேல் கவனம் வைச்சாயோ, உத்தமனு சர்மாக்கனு தேவனுக்கு பயந்து பொல்லாக்கு விலகுரமாகிய மனுஷனை, அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ ஏவின பொழுதும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய். என்ன உத்தமத்திலே? அவன் தொடர்ந்து தேவனை அவன் நம்பி சரியான வார்த்தையை அவன் பேசிக்கொண்டிருக்கிறான் என்று தேவன் சொன்னார். பார்த்தீங்களா? They're watching our words. நான் என்ன பேசுவேன் என்று மறுபடியுமாய் இந்த சூழ்நிலைகள் சம்பவங்கள் நடந்ததுக்கு பிறகு அங்கு பார்த்து மறுபடியும் தேவன் சொல்கிறார், அவன் சரியான காரியங்களையே அவன் பேசுகிறான், அவனது விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறான் என்றார். சாத்தான் அதுக்கு பிரதித்தரமாக தேவனுக்கு பதிலாக தோலுக்கு பதிலாக தோலை, தன் ஜீவனுக்கு பதிலாக தன் உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். அதாவது அவனுக்கு வருத்தம் வந்தது என்று சொன்னால், நோய் வந்தது என்று சொன்னால் கட்டாயமாக இந்த முறைப்படியான வார்த்தைகளை பேசுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமக்கு முகத்துக்கு எதிரே உண்மை தூசிக்கான மறுபடியுமாக நீர் அவனது சுகத்தை எடுத்து போடும், அவனுக்கு வருத்தத்தை கொடும், இப்பொழுது அவன் பிழையான வார்த்தைகளை பேசுவான், உண்மை தூஷிப்பான். அப்பொழுது கர்த்தர் சாத்தான் நோக்கி, இதோ அவனும் கையிலே இருக்கிறான், ஆகிலும் அவன் உயிரை மட்டும் தப்பிவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடக்கி அவன் உச்சத்தில் மட்டும் கொடிய பருக்கள் அவனை பாதித்தான். நிறைய நோயும் வருத்தங்களும் அவனுக்கு ஏற்பட்டது. தேவன் நோயின் ஆசிரியரா அல்ல. யோபுவுக்கு நோயை கொண்டு வந்தது சாத்தான். 9 அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீரினும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அதாவது பிசாஸ் யோபியனுடைய மனைவியின் வாயை எடுத்து அவனுக்கு விரோதமாக எதை சாத்தான் தேவனிடத்திலே சொன்னானோ, அந்த ஆவி மண்டலத்திலே அவன் உன்னை உண்மை தூஷிப்பான், நீர் அவனது சுகத்தை எடுத்து போட்டால் அவனுக்கு நோயை அனுப்பினான். அதே வார்த்தைகளோடு யோபியின் மனைவி மூலமாக யோபுவோடு பேசியது பார், தேவனை தூஷித்து ஜீவனை, அதாவது உயிரை விடும், இது இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, நீ சாகிறதுனால. அதற்கு நீ பைத்தியக்காரியை போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அதாவது எப்படி உதடினால் பாவம் செய்கிறது? பிழையான வார்த்தை, மரண வார்த்தைகள், தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பாக இல்லாத வார்த்தைகள், தேவனுடைய ராஜ்யத்தின் அடிப்படையான உண்மைகளுக்கு ஒத்துப்போகாத வார்த்தைகள், The principles of God's kingdom, இவைகள் அவன் பேசவில்லை. அதனால் அவன் வாயினாலே பாவம் செய்யவில்லை. சோ ஆவி மண்டலம், இந்த ஆவி உலகம், தேவனுடைய ராஜ்யமும் சாத்தானுடைய ராஜ்யமும் ஆவலோடு பார்த்திருக்கிறது என்ன? நம் வாயினாலே எப்படிப்பட்ட சொற்கள் வருகிறது? இச்சொற்கள் அடங்கிய உலகம். ஆயினாலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து எவ்விதமாக இந்த தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பாடமாக்கி அதை நாங்கள் இந்த வாக்கு தத்துவங்களை அதை வாயினாலே எல்லா நேரத்திலையும் நாங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இது இலகுவான காரியம் அல்ல. இதுக்கு தேவனுடைய உதவி தேவை, அவருடைய வலிமை தேவை, தேவ ஆவியானவருடைய வழிநடத்துதல் தேவை, அவருடைய ஞாபகப்படுத்தும் ஊழியம் தேவை. நான் உங்களுக்கு சொல்லவைகளை அவர் உங்களுக்கு ஞாபகத்து கொண்டு வருவார். ஆனால் ஞாபகத்து கொண்டு வருகிறதுக்கு நாங்கள் அதை பாடமாக்கி இருக்க வேண்டும். அதை பாடமாக்க அப்பதான் பானையில் இருந்தால் தான் அவப்பையில் வரமில்லையா. யாத்ராகமம் 4 மோசைக்கும் தேவனுக்கும் இடையிலே சம்பாஷணை நடந்தது. தேவன் மோசையை அழைத்தார், இஸ்ரவேலரை விடுவிப்பதற்கு. ஆனால் அவன் பல சாக்கு போக்குகளை சொன்னான். ஆனாலும் அவர் தொடர்ந்து அவனோடு பேசும் பொழுது தேவன் என்ன சொன்னார் என்பதை அவன் அனுப்பும். யாத்ராகம் 4:1. அப்பொழுது மோசே அவர்கள் என்னை அவர்கள் நம்ப மாட்டார்களே, என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்களே, கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்களே என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்டார். அவன் ஒரு கோல் என்று சொன்னான், அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட பொழுது அது பாம்பாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த பொழுது அது அவன் கையிலே மறுபடியும் கோலாயிற்று. சோ இதை ஒரு அடையாளமாக தேவன் மோசேக்கு அதை கொடுத்தார். இந்த கோல் அல்லது இந்த தடி மோசேயின் கையிலே பல வருஷங்களாக இருந்தது. வனாந்தரத்துக்கு பின்புறமாக தனது மாமனாரின் சில ஆடுகளை அவன் பார்த்து கொண்டிருந்தான். ஆடு மேய்க்கிறவர்கள் அந்த கோல் வைத்திருப்பார்கள். எத்தனையோ வருஷங்களாக அந்த கோல் இருந்தாலும் அதனுடைய பொட்டென்ஷியல் வல்லமை, அது என்ன காரியம் சாதிக்கும் என்பதை அவன் அறியவில்லை. இரண்டாவதாக அதனுடைய வல்லமை, அந்த கோலின் வல்லமை அறிந்தது. அது எவ்விதமான ஒரு காரியத்தை சாதித்தது என்பதை, அது எவ்விதமாய் மாறியது என்பதை அறிந்தது. அதை கண்ட உடனே அவன் அதற்கு பயந்து ஓடினான். மூன்றாவதாக அதை தேவனுடைய வார்த்தையின்படி, அந்த கோல் பாம்பாக மாறியது, அந்த பாம்பின் வாலை அவன் பிடித்து தூக்கியதும் மறுபடியும் அது கோலாய் மாறியது. இது என்னத்தை காண்பிக்கிறது என்றால், அவனுடைய கோல் அவனுடைய அதிகாரமாய் மாறிற்று. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இஸ் அத்தாரிட்டி. நமக்கு தெரியும், பாம்பை யாரும் வாழால் பிடிக்க மாட்டார் என்றால் அதுக்கு திரும்பி உடனே கொத்தும் இல்லையா? திரும்பி உடனே கொத்தத்தான் வரும். ஆனால் மோசே தேவனுடைய வார்த்தையின்படி அதை செய்த பொழுது அது மறுபடியும் கோலாய் மாறிட்டு, அந்த கோல் மோசேக்கு அதிகாரமாய் மாறிட்டு. மோசே அந்த கோல் பாம்பாய் மாறியது, மறுபடியும் அந்த கோலாய் மாறியது, அந்த கோலை எகிப்துக்கு அவன் கொண்டு போனான் ஆண்டவருடைய கட்டளையின்படி. ஆனால் அங்கே அவன் எதிர்ப்பை சந்தித்தான். ஆப்போசிஷன், இந்த எதிர்ப்பு மேஜிஷியன்ஸ், அதாவது இந்த மந்திரகாரர்கள், பார்வோனுக்கு, பார்வோனோடு அவனுடைய ராஜாங்கத்தில் இருந்த மந்திரகாரர்கள், அநேகமாக உலகங்களில், உலகத்திலே பல தேசங்களிலே இருக்கும் பிரதம மந்திரி அல்லது ஜனாதிபதிகள், இவர்களுக்கு மறைவாக பின்னாலே சில மந்திரகாரர்கள் இருப்பார்கள். மந்திரகாரிகள் அவர்களை வழிநடத்த, அவர்களுக்கு காரியங்களை சொல்ல. உண்மை சரித்திரம் கூறுகிறது ஆபிரகாம் லிங்கனுக்கு அப்படியாக இருந்ததா, ஒரு மந்திரகாரி அவருடைய மனைவி மூலமாக காரியங்கள் சொல்லிக் கொண்டது. இந்த மந்திரகாரர்கள் இயக்கிக்க பாற்பட்ட அந்த அவர்களது மந்திர வித்தையினாலே அவர்களும் சில அற்புதத்தை செய்தார்கள். அதாவது மோசே தன்னுடைய கோலை போட்டான், அது பாம்பாகியது. கர்த்தர் சொன்னபடி மந்திரகாரர்களும் அதை போட்டார்கள், அதுவும் பாம்பாகியது. ஆனால் மோசேயினுடைய தடி, அவர்களுடைய தடி எல்லா அந்த பாம்புகளையும் விழுங்கி போட்டது. இதை நீங்கள் யாத்ராகம் 7:12 உள்ள வசனத்திலே வாசிக்கலாம். ஸோ சாத்தானுக்கு அற்புதங்கள் செய்ய அங்கே வல்லமை இருக்கிறது, ஆனால் தேவன் அனுமதிக்கும் அளவு மட்டும்தான். அதுக்கு மேலே நடத்த முடியாது. மோசேயின் தடி பாம்பாய் மாறியதும் பார்வோன் அதை கண்டு பெரிய ஆச்சரியம் அடையவில்லை. ஏனென்றால் அவன் மந்திரகாரத்தில் கேட்டான், நீங்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் போன்றார்கள், அதுவும் பாம்பாய் மாறிய. இன்றைக்கு எச்சனையோ பேர் அற்புதங்கள் அடையாளங்களை கண்டு வஞ்சிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட வசனம் அறியாதபடினாலே, தேவ ஆவியானுடைய வழிநடத்துதல் இல்லாததினாலே எந்த ஒரு அற்புதத்தையும் சடதியாக அவர்கள் நம்பி விடுவார். அப்ப மோசையினுடைய தடி மற்றவர்கள் எல்லாருடைய தடியையும் விழுங்கி போட்டது. இரண்டாம் சிமத்தியு 3:8-9 இந்த நாட்களிலே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கும் இந்த நாட்களிலே மந்திரகாரர்களும் குறி சொல்கிறவர்களும் மந்திரவித்தைக்காரர்கள் அனைவரும் பெருகி இவர்கள் சிலர் சபைகளுக்குள்ளும் நுழைந்து இவர்கள் சபையாரை எதிர்க்க ஆரம்பிப்பார்கள். மந்திரவாதம் எங்களுக்கு தெரியும், கலாச்சாரம் 5:19 அது மாம்சத்திலே இருக்கிறது. மாம்சத்திலே நாங்கள் குதிக்கும் பொழுது, அதாவது எங்கள் சொந்த சித்தத்திலே ஆத்மாவிலே நாங்கள் ஜீவிக்கும் பொழுது, கச்சேரி விட்டு விலகி நாங்கள் சபையிலே இருக்கலாம், வேத புத்தகம் படிக்கலாம், எங்கள் சொந்த சித்தத்தின்படி, எங்களுடைய அறிவின்படி, நாங்கள் கேட்கிற காரியங்களின் படி நாங்கள் தான் தீர்மானம் எடுத்து, இது உங்களுக்கு கணக்கு தெரியுமென்ற மாதிரி நாங்கள் ஜீவிக்கும் பொழுது, இலகுவாக நாங்கள் மந்திரகார ஆவிக்கு கீழாக எங்களுக்கு தெரியாமலேயே வந்து விடுவோம். இது ஒரு பயங்கரமான காரியம். 2 Timothy 3:8-9 என்னையும் எம்ரையும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல. இந்த இரண்டு பேரும் தான் அந்த மந்திரகாரர்கள் மோசைக்கு எதிர்த்து நின்றார்கள். அவன் அந்த தடியை கீழே போட்டு அது பாம்பாகியது, அவர்களும் அதை செய்தார்கள். எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்களும் சொல்லும் பொழுது இப்படிப்பட்டதானவர்கள் சபையாரர்களுக்குள்ளும் நுழைந்து தங்களது சொந்த சித்தத்திலே ஜீவிக்கிறவர்கள், தங்களுக்கு தெரியாமலேயே. சில தெரியாத மந்திரகாரர்களும் உண்டு, வெளியரங்கமாக தெரிந்த மந்திரகாரர்களும் உண்டு. There are known wizards and unknown wizards. Known witches openly and unknown witches. சிலருக்கு தெரியாமலேயே மந்திரகாரம் மந்திரவாதம் செய்து கொண்டிருப்பார். யா இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நின்றார். இவர்கள் துருப்புத்தி உள்ள மனுஷர்கள் பார்த்தீங்களா, எங்கே இருக்க பிரச்சனைன்னு சொல்லி ஆத்மாவில் துருப்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு இல்லாதவர்கள். இவர்கள் விசுவாசத்தில் நடக்கிறதும் இல்லை, இவர்களுக்கு விசுவாசம் கிடைக்கிறதும் இல்லை. விசுவாசம் கிடைக்கிறதுக்கு ரேமா தேவை, சொல்லப்படுகிற வார்த்தை, தேவன் என்று வாயினி என்று புறப்படுகிற வார்த்தை, பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்தும் வார்த்தை, அது தேவை விசுவாசத்துக்கு. 10:17 அது இல்லாமல் விசுவாசம் இல்லை. நீ கேசஸ் கேட்கலாம், நீ என்னவும் கேட்கலாம், வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிச்சம் இல்லையோ விசுவாசம் இல்லை. நீ விசுவாசத்தில் நடக்கவே முடியாது, கடைசி மட்டும் நடக்க முடியாது. ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். அதாவது இந்த சபைகளுக்குள்ளே நுழைந்து இப்படியாய் சிலரை பக்க வழியாக திருப்புறவர்களும், பழியான போதங்களை போதிக்கிறவர்களும், சொந்த சீத்தத்திலே நடக்கிறவர்களும், இதெல்லாம் ஆரம்பம் எப்படி எங்கே இருக்குன்னு தெரியுமா? 2 Timothy 3:1 இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் அநேகம் பேர் பெருகுவார்கள், விசுவாசத்துக்கு இல்லாதவர்கள். இந்த கடைசியான யுத்தம் வந்து அறிவிலே இருக்காது. எங்களுக்கு எவ்வளவு வேதம் தெரியும் என்று, இந்த கடைசி யுத்தம் சபைகளுக்கு வல்லமையிலே தான் இருக்கு. இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஆன் தியாலஜி, பட் இட்ஸ் கோயிங் டு பி ஆன் பவர். ஆகையினாலே நம்முடைய ஆவிக்குரிய வல்லமை என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, அதில் இயங்க வேணும். என்றால் தேவனுடைய ராஜ்யம் அது பேச்சல்ல, இட்ஸ் நாட் இன் வேர்ட்ஸ் பட் இன் பவர், அது வல்லமையில் இருக்கிறது. இந்த வல்லமையிலே நம்முடைய விசுவாசம் இல்லையானால், தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக வைத்து நாம் விசுவாசத்திலே முன்னுக்கு போக முடியாது. என்னத்திலே நீ விசுவாசம் வைத்திருக்கிறாய்? பவுல் என்னுடைய வார்த்தையிலே நான் ஒன்றும் நான் நம்பிக்கையாக இருக்கவில்லை. தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தார் என்றால் உங்களுடைய விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்திலே அல்ல, தேவனுடைய வல்லமையிலே நிலைத்திருக்க முடியும். இந்த மோசையினுடைய கையில் இருந்த கோலை போல அவனுக்கு அதிகாரமாக இருந்ததை போல இருப்பது நம்முடைய கையிலே தேவனுடைய வார்த்தை அடங்கிய புத்தகம், த பைபிள் இன் அவர் ஹேண்ட்ஸ். அநேகம் பேர் நாங்கள் இந்த வேத புத்தகத்தை எங்கள் வாழ்க்கையிலே ரட்சிப்படைந்த காலம் முதல் நாங்கள் அதை காவிக்கொண்டு திரிகிறோம். சில நேரங்களில் சபைக்கு மட்டுமல்ல வேறு இடங்களுக்கு நாங்கள் அதை காமிக்கொண்டு திரிகிறோம். ஆனால் அனுபவ ரீதியிலே இந்த வேத புத்தகனுடைய அடங்கிய இந்த வார்த்தைகளின் வல்லமை என்ன என்பதை நாம் ருசிக்கவில்லை. சில சமயங்களிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது அதனுடைய ஆழமான அந்த சில வெளிப்படுத்துதலை தேவன் ஆவியானுடைய உதவியோடு நாம் ருசித்திருக்கிறோம் தேவ வசனத்தை. ஆனால் அதனுடைய வல்லமையை நாம் சந்திக்கவில்லை. எவ்விதமான வல்லமை அதுக்கு இருக்கிறது என்பதை நாம் இன்னும் சந்திக்கவில்லை. எங்களில் அநேகம் பேர் வேத புத்தகம் நம் கையிலே இருந்தாலும் நம்முடைய ஊழியம் தொடங்கும் பொழுது எனக்குரிய 1981-82 வரையிலே ஆரம்பத்தில் எனக்கு அந்த நேரம் ஜபிக்கவுமே தெரியாது. ஒரு குடும்பம் வந்திருந்தது. அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள். அவருடைய தகப்பன் 2 அவருடைய பெண் பிள்ளைகளையும் கொண்டிருந்தது. அவர்கள் திருமணமானவர்கள். இந்த 2 பெண் பிள்ளைகளும் அவர்களுக்கும் பிள்ளைகள் இருந்தது. இந்த மனுஷன் தான் சொல்லுவார்கள், நான் கேள்விப்பட்டேன், அவர் ஒரு தலை தெய்வம் என்று சொல்லி. அதாவது அந்த பெருநாட்கள் வரும்பொழுது இந்த கோயில்களிலே ஆடி அதை திறக்கிறதாம் அந்த கதவுகளை என்று சொல்லுவார். இப்போ இவர் எதற்காக ஜெபிக்க வந்தார்களோ நான் அறியேன். எப்படி நான் ஜெபிக்க அங்கே இருக்கிறேன் என்று அறிந்தார்களோ நான் அறியேன். அவர்கள் வந்து உட்கார்ந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே நான் தேவனுடைய வார்த்தை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். என்றால் எனக்கு எப்படி இவங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணுறது, அவர்கள் ஏதாவது சொன்னாலும் அதை எப்படியாக நான் ஜெபம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவில்லை. நான் யோவானுடைய புத்தகத்தை, த புக் ஆஃப் ஜான், அதை திறந்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது. இது இப்படி தொடங்கின நேரத்திலேயே கீழே உட்கார்ந்திருந்தார்கள். அது சீமேந்து நிலம். அந்த கூட்டி வந்த அந்த தகப்பன், இந்த தல தெய்வம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர், நெற்றி அடிபட கீழே டொம்மனுக்கு விழுந்தார். நான் என்ன செய்வேன் அந்த நேரத்தில் என்று எனக்கு தெரியவில்லை. விழுந்தவரை கொஞ்சம் நான் அவதானிக்கும் பொழுது அவரது வாயினாலே வெள்ளையாக நுரை வந்து கொண்டிருந்தது, பொங்கின பால் மாதிரி. தொடர்ந்து வாசித்தேன். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. மற்ற சகோதரி ஒரு பெண் பிள்ளை விழுந்தாள்களே, நிலத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள் மோங்குப்புற விழுகிறார்கள். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. மற்றவள் விழுந்தாள். அதோடு கூட மற்ற பிள்ளைகளும் விழுந்து உருள ஆரம்பித்தார். ரோலிங் மெய்யாகவே அந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை என்பதை தேவன் எனக்கு காண்பித்தார். அது என்னை விட்டு அகலவில்லை. அந்த படம் என் கண்களுக்கு முன்னாலேயே நின்று கொண்டிருந்தேன். Never forget that scene. தேவனுடைய வார்த்தை பயங்கர வல்லமை அடங்கி இருக்கிறது. தேவனும் வார்த்தையும் ஒன்று. இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வார்த்தை. தேவன் ஆவியானவரையும் தேவனுடைய வார்த்தையும் பிரிக்க முடியாது. தேவன் பேசும் பொழுது வார்த்தைகளை அவரது மூச்சும் பிரெத், அவரது சுவாசமும் வெளியே வருகிறது. இயேசு சொன்னார் யோவான் 6:63, என் வார்த்தைகள் ஆவியும் ஜீவனும். ஸ்பிரிட் அண்ட் லைஃப், என் வார்த்தைகள். சகோதரர்களே, தேவனுடைய வார்த்தை எபிரேயர் 4:12 அது ஜீவனும் உயிர் கொடுக்கிறதும் அது வல்லமையுமாய் இருக்கிறது. ஆவியையும் ஆத்மாவையும் இரண்டாய் பிரிக்கிறது, இரண்டாக அது பிரிக்கிறது. நம்முடைய இருதயத்தின் யோசனைகள், நம்முடைய நாம் எதற்காக ஒரு காரியத்தை செய்கிறோம். ஒரு ஆளுக்கு நாங்கள் சும்மா வைப்போம், ஒரு ப்ரெசன்ட் ஒன்று வாங்கி கொடுக்குறோம், கிவிங் எ ப்ரெசன்ட் ஃபார் சம்படி. எங்களது நோக்கம் என்ன, எதற்காக கொடுக்குறோம், கடமைக்காகவா அல்லது மெய்யாகவே இருதயத்தினாலே நாம் அந்த பொருளை அல்லது பணத்தை கொடுக்குறோமா என்று தேவன் அறிகிறார். வேத புத்தகம் வாசிக்கும் பொழுது வேத புத்தகம் வார்த்தைகள் நம்மை வாசிக்கிறது. The Bible begins to read us when we read the Bible. ஸோ தேவன் அந்த வார்த்தையின் வல்லமை என்ன என்பதை காண்பித்தார். அதிலே தான் எனது விசுவாசம் வளர ஆரம்பித்தது. தேவ ஆவியானவர் அந்த நாளிலே இருந்து தம்முடைய வார்த்தைக்கு மனச்சியாலத்துக்கு மனத்தியாலம் என்னை இழுத்துக்கொண்டே இருந்தார். எனக்கு கேசட்ஸ் இருக்கவில்லை, வாசிக்க புக்ஸ் இருக்கவில்லை. இல்லை, வேத புத்தகத்தை தொடர்ந்து வாசித்தேன். விளங்காவிட்டாலும் வாசித்துக் கொண்டே போனேன், தியானம் பண்ணினேன். வாசித்ததுக்கு பிறகு உட்கார்ந்து அதை யோசித்துக் கொண்டிருப்பேன். அதன் பிறகு நான் ஜெபிக்க போனதும் அசுத்தாமிகள் ஆக்களை விட்டு புறப்பட்டு அவர்கள் தி ஸ்டார்ட் டு மேனிஃபெஸ்ட், வெளியே வர ஆரம்பித்தது. இன்றைக்கும் அந்த இடத்திலே வார்த்தை அங்கே கொடுக்கப்படும் நேரத்திலே அசுத்தாவிகள் மறைவாயிருக்கும் காரியங்கள் இருக்க முடியாமல் இருக்கிறது. தேவன் வெளிச்சத்து கொண்டு வருகிறார். தேவனது வார்த்தை வெளிச்சம், அசுத்தாவிகள் இருள் இருக்க முடியாது, கடைசி மட்டும் இருக்க முடியாது. பல தடவைகளிலே தேவனது வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது சபையிலே அசுத்தாவிகள் ஜனங்களை விட்டு புறப்பட ஆரம்பித்தது. அலக்கழிக்கப்பட்டார்கள், கீழே விழுந்தார்கள், உருண்டார்கள், கூச்சல் போட்டார்கள். எதற்காக நான் இந்த இடத்துக்கு வந்தேன் என்று கத்தினார்கள். இப்படி பல காரியங்கள் நடந்தது. தேவனது வார்த்தையின் வல்லமையை தேவன் தொடர்ந்து காண்பித்துக் கொண்டே இருக்கிறார், இன்றைக்கு மட்டும். அதனாலேயும் எனக்கு தெரியாது, தேவன் நான் அறியாமலேயே இந்த ஊழியத்துக்கு வல்லமையின் வார்த்தை என்று நான் அதை பெயர் கொடுத்தேன், Word of Power Ministries. அந்த வார்த்தையின் வல்லமை, எதையும் தேவனது வார்த்தைக்கு பதில் போட முடியாது, நத்திங், பதில் போட முடியாது. இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வார்த்தை. வெளிப்படையாம் 19:13, தேவ ஆவியானவர் தேவனுடைய குரல். ஆமென். ஸோ சபையிலும் தான், சில வீடுகளிலே வைத்த கூட்டங்களிலும் தான். இன்னும் ஒரு தடவை எனக்கு ஞாபகம், நாங்கள் ஒரு மத்தியான வேளையில் ஏறக்குறைய 2:30-3 மணி இருக்கும், கொடூரமான வெயில், ஒரு ஓலை கொட்டில் மாதிரி, அதற்கு ஒரு கிராதி, ஒரு பிராந்தை ஒன்று இருந்தது. அதில் இருந்து இங்காலே மணல் பயங்கர வக்கை, சில வேளையில் 35-36 இருக்கும்னு நினைக்கிறேன், டிகிரிஸ் 36 or 37 maybe 40. வார்த்தையை கொடுக்கும் பொழுது ஒரு சகோதரி அப்படியே உருண்டு கொண்டு போனாச்சு. இவரை மேம்பது சும்மா வார்த்தையை நான் பயந்து கொள்ளும், கீழே விழுந்து மணலிலே உருண்டு கொண்டு போகிறாள். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை, அவருடைய பிரசனம் அந்த வார்த்தையில் அடங்கியிருக்கிறது, தேவனுடைய அபிஷேகம் அந்த வார்த்தையில் இருக்கிறது. The word is anointed. அதனால் இந்த வேத புத்தகம் கையில் இருக்கிறது, அதனுடைய அதிகாரம் என்ன என்பதை நாங்கள் சந்திக்கணும். அதனால் தான் நாங்கள் அநேக பேர் இப்படி பிரதேசத்தில் வந்தாலும் நாங்கள் இப்பொழுது பக்க வழியாக நாங்கள் திருப்பப்பட்டு சும்மா வேலைக்கு போகிறதும் வாரதும் ஏதோ ஒரு கடமைக்காக வாசிச்சுட்டு சபை கூடும் நேரத்தில் குடித்து எந்த விதமான ஒரு வல்லமையும் இல்லை. வாயை திறந்தால் ஜபத்திலே வல்லமை இல்லை, துதிக்க போனால் அதிலேயும் வல்லமை இல்லை. இந்த டிராஃபிக் வார்டன்ஸ் மாதிரி நிற்கிறது. எந்த விதமான ஒரு காரியத்திலும் நாங்கள் ஒரு பரபரப்பு நாங்கள் காட்டுறதில்லை, எக்ஸைட்மெண்ட் நோ, அது இல்லை. மெய்யா உன் வாழ்க்கையை ஆராய்ந்து பாரு, இலங்கையை விட்டு நீ வெளியே போயிருக்கலாம், நீ எந்த தேசத்திலையும் வெளியில நீ ஜீவிக்கலாம், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவம் எவ்விதமாய் தூரமாய் போயிருக்கிறது, நீ ஆராய்ந்து பார். வல்லமை இருக்கிறதா, விசுவாசத்திலே நடக்கிறாயா, தேவனுடைய வசனத்திலே நிலைத்திருக்கிறாயா, அந்த வசனத்தின் வெளிச்சம் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறதா, அல்லது இவைகள் யாவும் திருடப்பட்டிருக்கிறதா, நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனது இந்த வார்த்தையின் வல்லமை சந்தித்த பொழுது, அதாவது அந்த தடி பாம்பாய் மாறியது, அதன் பிறகு அது வாளை பிடித்தான், அவரது வார்த்தையின்படி அது மறுபடியும் கோலாய் மாறியது. மோசே தேவ வசனத்துக்கு, அதாவது அந்த கோலில் இருந்த அந்த வல்லமைக்கு பயந்தான். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அழைத்த இந்த அற்புதமான மறுபுறப்படைந்த ஜீவியத்தின் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தொடக்கமாக இருக்கும் காரியம் தேவ வசனத்தின் வல்லமையை அறிந்து அதற்கு நாங்கள் பயப்படுவது. தேவ வசனத்துக்கு நாங்கள் நடுங்குவது, இதுதான் நமது வெற்றிகரமான வாழ்க்கையின் அடிப்படையான அஸ்திவாரம். To tremble, it's God's word. The beginning of victory in our lives. ஆனால் இது நமக்கு தெரியாததுனால வேத புத்தகம் நாங்கள் கையில் வைத்திருந்தாலும் நமக்கு அது ஒரு பெரிதான ஒரு காரியமாய் படுகிறதில்லை. சில வாக்குத்தத்தங்கள் பாடமாக்கலாம், ஆனால் அதனுடைய வல்லமையை நாங்கள் இன்னும் சந்திக்கவில்லை, அதை அனுபவ ரீதியிலே நாங்கள் ருசிக்கவில்லை, அதை காணவில்லை. அதனாலே ஏதோ ஒரு கடமைக்காக சம்பிரதாயமாக ரூட்டீன் வழக்கமாக செய்யும் காரியமாக அந்த புத்தகத்தை கொண்டு போகிறோம், கொண்டு வருகிறோம், அதை வாசிக்கிறோம், அல்லது பெட்டுக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறோம். இப்படியாய் நடக்கிறது. அப்ப தேவனுடைய வசனத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து அதற்கு பயப்படுவதுதான் நமது வெற்றிகரமான ஜீவியத்தின் ரகசியம். ஏசாயா 66:1-2 இதிலே எப்படிப்பட்ட ஒரு மனுஷியை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார், கவனம் செலுத்துகிறார் என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததனால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு, அதாவது ஆவியிலே மிகவும் சிறுமைப்பட்டு தாழ்த்தி கொண்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். God is going to focus on people, those who tremble at his word. அவரது வசனத்துக்கு நடுங்குறவனை, நடுங்குறவளை நோக்கியே அவர் அவதானிப்பார். அந்த மனுஷனை அவர் கனம் பண்ணுவார். அந்த மனுஷனுடைய ஜபங்களை அவர் கேட்பார். அவர்களுடைய ஊழியத்தை அவர் பெரிதாக்குவார். அங்கே வல்லமை இருக்கும். அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு கணக்கு தெரியும் என்று நினைக்கிறவர்களால். சில சமயத்திலே நீங்கள் ஆரம்பத்திலே தாழ்மையாக ஆரம்பித்து அதுக்கு பிறகு ஏதோ சில ஊழியங்களை நீங்கள் சந்தித்ததனாலே, அல்லது சில ஊழியர்களுடைய செய்திகளை, கசச்சுகளை நீங்கள் கேட்டதனாலே, உங்களை அறியாத ஒரே சுதந்திரமும், அறியாத ஒரு செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ் உங்களிலே நீங்கள் தங்கியிருக்கிறது, உங்களுக்கு இப்பொழுது கணக்கு தெரியுங்கிற ஒரு நிலைமை வருகிறதுனாலே, நமக்கு தெரியாமலேயே நாம் ஆத்மாவுக்குள்ளே நுழைந்து நாங்கள் வல்லமையிலே நடக்காமல், அபிஷேகத்திலே நடக்காது, நமது சித்தப்படி நடக்க ஆரம்பிக்கிறோம். இது வழக்கமாய் தேவனுடைய மறுபிறப்பு அடைந்த பிள்ளைகளுக்கு நடக்கும் காரியம். எங்களுக்கு தெரியாமலேயே எங்களுக்கு அறிவு பெருகி போயிற்று. உபயோகிக்கப்படாத அறிவு, ஆவிக்குரிய கொழுப்பு பெருமையை கொண்டு வரும். அந்த கொழுப்பு மாரடைப்பை கொண்டு வரும், ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். பிகாஸ் ஆஃப் ப்ரைட், த ஸ்பிரிச்சுவல் ஃபேட்னஸ் பிகாஸ் யூ டோன்ட் யூஸ் இட். நீ பாவிக்கிறதில்லை, அந்த அபிஷேகம் வெளியே போகிறதில்லை. ஆனால் ஆவியில் நொறுங்குண்டு சிறுமைப்பட்டவர்களுக்கு கூட அந்த வல்லமை புறப்பட போகிறது. ஏன் அவள் அந்த வல்லமை அறிந்திருக்கிறார்கள், அவளுக்கு நடக்கிறாள். ஆண்டு வரையும் நான் இதை வச்சு சும்மா இருக்கேன்னால் முடியாது. இந்த அபிஷேகத்தை நான் அடக்கி வைக்க முடியாது. இவ்வளவு அறிவுகளும் நீர் எனக்கு முழுவதுமாய் எனக்கு தருகிறீர். I'm getting more and more knowledge. எனக்கு உமது இரக்கம் பெறும்படி செய்யும். யாரை நான் சந்திக்கட்டும், யாருக்கு நான் இதை கொடுக்கட்டும், எப்படிப்பட்ட மனுஷரோடு நான் ஊழியம் செய்ய வேண்டும், இதை கேட்டபடி இருப்பார். மற்றவர்களோடு பேசினபடி இருப்பார்கள். வழி நடத்துகிறவர்களோடு இதை கலந்து ஆலோசிப்பார்கள். ஆனால் பெருமை வந்த பொழுது வஞ்சிப்பு அங்கே நிறைந்துவிடும். இவைகளை பற்றி எந்த விதமான ஒரு பயமோ பாரதூரமோ ஒன்றுமே இருக்காது. எதற்காக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்க வேண்டும்? ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு சிருஷ்டிக்கும் வல்லமை இருக்கிறது. தேவனும் வார்த்தையும் ஒன்று, வார்த்தையும் தேவனும் ஒன்று. சங்கீதம் 33:6-9 சங்கீதம் 33:6 வசனத்தை எடுப்போம். Psalms 33:6-6 கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் பார்த்தீங்களா அவைகள் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. பாருங்கள், வார்த்தையும் சுவாசமும், சுவாசம் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு பாசையில் என்ன போடப்பட்டிருக்கிறது, ஆவி, ஸ்பிரிட், ஆவி. நாங்கள் ஒரு வார்த்தையை பேசும் பொழுது அந்த சுவாசம் வெளியே வராமல் பேச முடியாது. சொண்டுகளை எல்லாவற்றையும் மூடி பேசி பாருங்கள். யூ கான்ட் ஸ்பீக். தேவன் வார்த்தையை பேசும் பொழுது அவரது சுவாசமும் வெளியே போகிறதே. தேவ ஆவியானவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையும் ஒன்றாக கிரியை செய்கிறார். தேவன் பேசுகிறார். ஆமென். அவரது சுவாசத்தினால் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டதே. 9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. சிலருக்கு பழைய ஞாபகங்கள் வருது. தேவனுடைய வசனம் சிருஷ்டிப்புக்கு வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. கிரியேட்டிவ் பவர். இன்றைக்கும் அதை அசைக்க முடியாது, ஒரு குத்தை எடுக்க முடியாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகள் ஒரு கால் ஒழிந்து போகாது என்று சொன்னார். சிருஷ்டிப்பின் வல்லமை. தேவன் வார்த்தையினாலே சர்வலோகத்தையும் சிருஷ்டித்தார். யோபு 33:4 அதுவும் 33 வெரி இன்ட்ரெஸ்டிங். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். பார்த்தீங்களா, மனுஷனை யார் சிருஷ்டித்தது? தேவ ஆவியானவர், த ஹோலி ஸ்பிரிட், லார்ட் ஜெஹோவா கிரியேட்டட் மேன். அவர் மனுஷனை உண்டாக்கினார். என்ன விதமான ஒரு ஒரு சிப்பியாக இருந்திருக்க வேணும், என்ன அப்படி மண்ணால் அவர். மை குட்னஸ். 33:4 தேவ ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம், சுவாசம் என்ற என்ன போடப்படுறது? ஸ்பிரிட். பிரத் மீன்ஸ் ஸ்பிரிட். எனக்கு உயிர் கொடுத்ததே. பாத்தீங்களா, எழுத்து மட்டும் அண்டி சொன்னால் கொல்லும், ஆனால் தேவ ஆவியானவர் உயிர் கொடுக்கிறார். ஆனால் சும்மா ஆவியானவருடைய வல்லமை இல்லாமல் இதை வாசிச்சு பிரயோஜனம் இல்லை. எங்கள் ஆத்மாவில் தங்கியிருக்கிற பொழுதே எல்லாமே நாங்கள் ஆவியானோட உதவி கேட்காமல் நாங்கள் இதை வாசிப்போம். ஆனால் அவருடைய இரக்கத்தின்படி சில சமயங்களிலே கேட்காமல் விட்டாலும் அவர், நாங்கள் பிள்ளைகள் என்றபடியினாலே அவர் பேசுகிறார் இல்லையா? அவர் பேசினால் நாங்கள் வைக்கலாம். அது அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தால் நீ அநேகமாக கிரியாக வேலையெல்லாம் செய்து போட்டு அறைக்குள்ளே தான் ஓடுவாய். எதை பார்க்கறது? ஏன் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டோம். அவர் தான் நம்மை உண்டாக்கினார். நாங்கெல்லாம் கிடந்து பாடுபடுறது வெளிக்கு அரங்கமான இந்த உடம்புக்கு. ஆனால் மனுஷன் உள்ளே இருக்கிறான், அவன் சாகிறதில்லை, அவன் தொடர்ந்து ஜீவிக்க போகிறான் நித்தியத்திலே. எங்கேங்கிறது தான் பெரிய ஒரு கேள்விக்குறி. நீ சாகிறதில்லை, நானும் சாகிறதில்லை, எந்த ஒரு அசுத்தாவையும் சாகிறதில்லை, சாத்தானும் சாகிறதில்லை. எல்லாரும் ஒரு இடத்திலே ஜீவிப்பார்கள். அசுத்தாவிகளும் விழுந்து போன தூதர்களும் சாத்தானும் நரக அந்த லேக் ஆஃப் ஃபயர் என்ன போட்டிருக்கிறது, அந்த எரியும் அந்த சமுத்திரத்தில் தள்ளப்படுவார்கள். எபிரேயர் 3:3 தேவன் சிருஷ்டித்த சர்வலோகத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே தாங்குகிறார். திங்கள் புதன் வியாழன் வெள்ளி சனி எல்லாம் பேர் வச்சது இந்த 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 உலகத்தாக்கள். மூன் டே, டியூஸ்டே, சாட்டர்டே, சாட்டர்ன்டே. வேதத்தின் வேதத்தின் படிக்கு தி ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே. தி ஃபர்ஸ்ட் டே இஸ் சண்டே, ரைட்? மண்டே இஸ் மூன் டே. சீ தட்? சண்டே இஸ் சன், சன் சூரியன். எல்லாமே ஒரு மந்திரவாதத்திலே நான் போய்கொண்டிருக்கிறது. இந்த கிரகங்கள் எல்லாம் அவை சுருட்சிக்கப்பட்டு அவை அந்தரத்திலே வைக்கப்பட்டு இவைகள் எப்படி இயங்குகிறது? எங்களுக்கு ஒரு சந்திரன், சனி, சட்டனுக்கு 32 சந்திரங்கள், 33 சகோண்டு. இவைகள் எப்படி காக்கப்பட்டு வச்சிருக்கிறது, அவைகள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது? அவரது வார்த்தையினாலே. வல்லமையின்
வார்த்தை,
word of his power. That's where we got it. But the it's not the power of his word, the word of his power. So the word itself is power. வார்த்தை
வல்லமை.
நான் உங்களுக்கு சொன்னேன், முந்தி ஒரு சொன்னேன் இல்லையா, நான் ஏற்கனவே ஒரு சேர்மன் கொடுத்தும் அந்த மார்க் முதலாம் அதிகாரத்திலே, அதெல்லாம் அது போன கிழமை முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த கிழமை நான் வேறொரு மெசேஜ் ஒன்று வச்சுருந்தேன், ஆனால் எனக்கு திருப்பி திருப்பி வந்து கொண்டது மார்க் முதலாம் அதிகாரம் வாசி, மார்க் முதலாம் அதிகாரம் வாசி. நான் இல்லை, நான் தலையாட்டி போட்டு பேச, மார்க் முதலாம் அதிகாரம் வாசி. கடைசியில் ஏழாம் எழுமி வாசிச்சு நான், நாலு லேடிஸ் உருளினம் கீழே கிடந்து, அது ஒரு லேடி வந்து புழுப்பிட்டு கிட்டிட்டு கிட்டன்னு கத்தினது, ஏன் என்ன குறித்து சொல்கிறாய் நடிகிலும். எனக்கு ஆடிபிளாக சத்தமாக கேட்கவில்லை, மூவாக்கு ஒன்று வாசியண்டே இல்லை, நான் தரிசனமும் காணவில்லை, உள்ள வந்தது அவ்வளவுதான். ஆவியானவருக்கு தெரியும் என்ன நடக்க வேணும். நான் நிற்கிறேன் செய்தியை கொடுக்கைய கொடுக்கறதுக்கு, செய்தியாளர் பெரிய ஆவியானவர் சொல்றார், ஏய் இந்த வசனத்தை வாசி. அடப்பா போன ஞாயிற்றுக்கிழமை தானே நான் வாசிச்சேன், ஐ சென்ஸ் தி அனாயிண்டிங் தான். அப்புறம் மறுபடி சரி நான் வாசிக்கிறேன்ப்பா, அதுக்கப்புறம் எனக்கு செய்தி கொடுக்க வேற இல்லை. அப்போ டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி அந்த நேரம் சண்டே அவுட் இன் ஜீசஸ் நேம். த ஹோலி ஸ்பிரிட் ஹி நோஸ் அவர் சரி அவர் சரி. யார் அங்கே இயக்கினம் பிடியில, யார் கொல்ல இருக்குது அடுத்த கிழமை தற்கொலையில், யார கொண்டு போய் மாட்டை இருக்குது ஒரு 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 விபத்தில் ஆக்சிடென்ட், அவருக்கு என்ன தடவை பார்த்து கொடுத்து கொண்டிருந்தேன். ரெண்டு லேடி ஒரு லேடி கத்த ஆரம்பிச்சுட்டா, இன்னைக்கு வேணாம் வேணாம்னு சொன்ன நான் கூட்டி வந்துட்டா கூட்டி வந்துட்டாள், காலம் ஆறரை வேலை இருக்கும், கூட்டி வந்துட்டா கூட்டி வந்துட்டேன், நான் அந்த அவளை கொண்ட நான் நான் இவளை கொள்றதுக்கு நான் இருந்தேன், நான் இவளை கூட்டி வந்துட்டாள், வேணாம் வேணாம், நான் ஏன் நீ கூட்டி வந்து நீ என்ன, நான் வாத்த கொடுக்குறேன் அவளை கத்துற தற்கொலை நாவி, ஆரியோ கொண்டு ஆரியோ கொண்டு போட்டு இப்போ இந்த பிள்ளை இந்த மனசு கூட வந்துட்டு, இவங்க மந்திரஹாரன்ட்டு போனவங்க காலையில் ரோட்டால் சைக்கிளில் நான் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு ஆவியார உள்ள கொண்டு வந்துட்டேன். ஓ மை காட், நித்தியத்தில் தான் நான் பாப்பன் இந்த லேடிஸ் எங்கன்னு சொல்லி எனக்கு சரியா, வி மிஸ் தம் ஆஃப்டர்வர்ட்ஸ் எங்கே தெரியும். சரி நான் சொல்வது ஆண்டவருக்கு முன்பாக உண்மை. சரி, ஸோ சர்வலோகத்தையும் தமது வார்த்தையினாலே தாங்குகிறார். எபிரேயர் 4:12 அவரது வார்த்தை நமது நினைவுகளையும் நமது எண்ணங்களையும் அது வெளிப்படுத்துகிறது. அடுத்ததாக தேவனுடைய வார்த்தை கடைசி நாளிலே நம்மை நியாயந்திருக்கும். யோவான் 12:47-48 நான் உங்களை நியாயந்தீர்க்கிறதுல, நான் பேசும் வார்த்தைகள் உங்களை நியாயந்தீர்க்கும். அதனால இந்த நாளில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்து நம்மளை எங்களை நாங்கள் சரி நிதானித்து அறியாவிட்டால் பிறகு நாங்கள் வார்த்தையினாலே நியாயந்தீர்க்கப்படுவோம். சரியா கேட்குதான் நான் உங்களை சொல்கிறது. மோசே அந்த கோலை எடுக்க அந்த பாம்பாய் மாறிய அந்த கோல் அதுக்கு பயந்தான், ஆனால் தேவன் சொன்னார் அதை கையை நட்டி எடு, வாலினாலே அது பிடியாது, அது மறுபடியும் கோலாய் மாறியது. அதன் பிறகு மோசே அந்த கோலை அதிகாரமாக உபயோகிக்க ஆரம்பித்தான், பிகன் யூஸ். இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலை கொடுக்கும்படிக்கு எகிப்திலே அவன் உபயோகித்தது எல்லாமே அந்த கோல் தான், அந்த கோலின் மூலமாகத்தான் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தான். இந்த கோல் தேவனுடைய பயங்கர வல்லமை நிறைந்த அதிகாரம் உள்ள வார்த்தைக்கு ஒப்பாயிருக்கு. ஆனால் அங்கே வச்சுட்டு சும்மா வெள்ளையாக இருக்கிறது, எல்லா ஏழு வர்ண கலகலர் எல்லாத்தையும் அடித்து கீறுகிறண்டு கீறி எல்லாத்தையும் செய்து நல்லது, கலர் அடிக்கத்தான் வேணும் கீறத்தான் வேணும், யூ கேன் கலர், ஆனால் அதனுடைய வல்லமையை நீ சந்திக்க வேணும், அதனுடைய வல்லமையிலே நீ ஜீவிக்க வேணும், அதை உபயோகிக்கவனுக்கு தெரிய வேணும்.
இல்லாவிட்டால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் செத்ததாக இருக்கும். எங்கே உனக்கு விசுவாசம் இருக்கும்? போறதும் வாரதும், போறதும் வாரதும், எங்க வேலைக்கு. இதுதான் அநேகமாக வித்தியாசமான ஒரு ஜீவியத்தை இலங்கையிலே ஜீவித்து வெளிநாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் நாளாந்த ஜீவியத்திலே, எவரை கேட்டாலும் தேவனுடைய ஜனம் இல்லாதவர்களை கேட்டாலும், என்ன செய்கிற வந்துட்டோம் என்ற குற்றத்துக்காக இருக்கிற, இனி என்ன செய்யற, ஒன்றுமே செய்யல, விடியுது இரவு வருது, அவர் ஒரு நேரம் சாப்பிட்றேன், நான் ஒரு நேரம் சாப்பிட்றேன், பிள்ளைகளோட கதைக்கே நேரம் இல்லை, அது டிவியை பார்த்து கொண்டிருக்குது. அவர் கேட்குறார், நீ என்னோட கூட நீ சாப்பிட்றலன்னு சொல்லி ஒரு சகோதரி சொன்னால், என்ன கடையில் நிற்கிறார், என்ன செய்கிறது, நாள் கெரியா முடிஞ்சு போகுது, சரியான ஒரு அமுக்கமாக இருக்கு, அவளுக்கு எல்லாம் சரி, ஸ்ட்ரெஸ் டிமானிக் ஸ்பிரிட். உனக்கே தெரியுது வெள்ளிக்கிழமை வந்தோடனே ஒரு சந்தோஷத்தில் ஓடுறாய், பின்னிரா இப்ப சந்தோஷம் குறைஞ்சு கொண்டு போகுது, இந்நாளைக்கு இன்னும் குறைஞ்சு ஞாயிற்று பின்னேறத்துக்கு ஆக்கிரமங்களை பாருங்க, இனியங்காலம் முடிஞ்சால் திங்கள் காலமும் வந்தால் ஒரே ஓட்டம், வார்த்தை ஒரே ஓட்டம், வாழ்க்கை சீக்கிரமாய் முடிகிறது. நான் இதை ஒரு கேலியாக சொல்லவில்லை, உன் வாழ்க்கை சீக்கிரம் முடிகிறது. இதற்கு உனக்கு ஞானம் தேவை. எத்தனையோ ஆத்மாக்கள், எத்தனையோ பேர் செய்தி அறிய காத்திருக்கிறார்கள். நாங்கள் அந்த நேரத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் புறப்படுக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது, எங்களுக்கு ஒரு ஒரு சகோதரன் நல்ல ஒரு பாட்டு கற்றுக் கொடுத்தார், Someone is waiting for the good news that you know. நீ அறிந்த இந்த நற்செய்தியை கேட்க யாரோ ஒரு ஆள் காத்திருக்குது. நீ இதை பற்றி என்ன செய்வாய், என்ன செய்ய போகிறாய், இன்னும் யாருக்காக காத்திருக்கிறாய்? ஓ, இஸ்ரவேலரை விடுவிப்பதற்கு அவன் உபயோகித்தது எல்லாமே இந்த கோல் தான். விடுதலையாக்குவதற்கு உபயோகிக்கப்பட்டது அதிகாரமாக மோசையினுடைய இந்த கோல். இஸ்ரவேலரை விடுவிப்பதற்கு தேவன் ஒரு பெரிய ஒரு இராணுவத்தை உபயோகிக்கவில்லை, அவர் உபயோகித்தது ஒரு தடி, ஒரு கோல். ஏன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் எதையும் உபயோகிப்பார். ஆமென். இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க, மோசே தன்னுடைய கூடிய கோலை உபயோகிக்க அறியும் நேரம் வரை இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலே இருந்து புறப்படவும் இல்லை, விடுதலை அடையவும் இல்லை. Until he learned to use the rod, Israel was not delivered. தேவனது வார்த்தையை நீயும் நானும் எப்படி வல்லமையாய் அதை தகுந்த வேளையிலே சூழ்நிலையிலே உபயோகிக்க நாம் அறிந்திருப்போமோ, அதை அறிந்தால் ஒழிய எங்களையோ அல்லது மற்றவர்களையோ எந்த கட்டுக்களிலே இருக்கிறவர்களையும் நாம் விடுதலை கொடுக்க முடியாது. தலைகளாக தெரியும், உன் புருஷனுக்கு நீ விடுதலை கொடுக்க முடியாது, மனைவிக்கு விடுதலை கொடுக்க முடியாது, உன் பிள்ளைகளுக்கு விடுதலையா கொடுக்க முடியாது, இன்னும் மற்ற குடும்பங்களை விடுதலையாக்க முடியாது. அந்த கோல், அது குப்பாயிருக்கும் தேவனுடைய வார்த்தை, அதிகாரம் உள்ள வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை, அதுக்கு நீ நடுங்கி அதை உபயோகிக்க அறியும் அளவும் நீ விடுதலை கொடுக்க முடியாது, அந்த ஊழியத்தில் இருக்க முடியாது. இது விடுதலை ஊழியம். இயேசு என்றால் விடுதலை கொடுக்கிறவர், the deliverer. மோசே அதை உபயோகிக்க தெரியும் அளவும் அவர்கள் விடுதலை அடையவில்லை எகிப்தில் இருந்து. இது மிகவும் உண்மையான காரியம். நீதி உண்டாக இருதயத்தினாலே விசுவாசிக்கப்படும், விடுதலை உண்டாக வாயினாலே அறிக்கப்படும். தேவ வசனம் வாயினாலே புறப்பட வேண்டும், அதை உபயோகிக்க தெரிய வேண்டும். ஜபத்திலே இன்னும் மற்றவர்களை விடுதலையாக்கும் நேரத்திலே இன்னுமாக மனதிலே வரும் சகல விதமான தேவனது வார்த்தைக்கு விரோதமான எண்ணங்கள், யோசனைகள், சில சமயங்களிலே உனக்கு என்னை குறித்து மனதிலே குற்றச்சாட்டுகள் வரலாம், சில சமயத்திலே என்னை குறித்து ஒரு கனா ஒன்று வரலாம், ஒரு சொற்பனமி, நான் உனக்கு ஏசுகிறேன், ஐ ஆம் ஸ்கோல்டிங் யூ இன் யுவர் ட்ரீம், yelling at you. நீ அதை அதை நீ எதிர்க்க வேணும், நீ அதை உடைத்தெறிய வேணும். ஆம் கேக்குறிய, நான் சொல்றது குற்றச்சாட்டுவான். பிரிவினை உண்டாக்குவதற்கு நீ இந்த வார்த்தையை நீ கேட்க கூடாது. You have, you just stop listening to God's word. You just leave this group and get out somewhere. எங்கேயாவது போறதுக்கு நான் சொல்றது கேட்கறவங்களுக்கு. ஸோ தேவனுடைய இந்த வார்த்தையை நில மோசையினுடைய கோலுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவரது வார்த்தை தான் அதிகாரம். எப்படி நாம் அந்த கோலை உபயோகிப்பது, வார்த்தை எப்படி உபயோகிப்பது? இந்த கோலை எப்படி நாம் உபயோகிப்பது, தேவனுடைய வார்த்தை எப்படி உபயோகிப்பது? அதுக்கு அணிதரமாக இருக்கும் ஒரு சொல்லு வந்து அறிக்கை, ஆங்கிலத்திலே ப்ரோக்ளமேஷன். இந்த அறிக்கை வந்து சில சமயத்திலே நாங்கள் மெதுவாக அறிக்கை பண்ணலாம். நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் சும்மா மெதுவாக நாங்கள் சொல்லலாம். ஆனால் ப்ரோக்ளமேஷன் என்று சொன்னால் மிகவும் ஆவேசமுள்ள ஒரு அறிக்கை, அக்ரெசிவ் கன்ஃபெஷன் இஸ் ப்ரோக்ளமேஷன். ஆவேசமாக அறிக்கை பண்ண வேண்டும். இது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஒரு நாளில் கடைசி பல தடவை நாங்கள் செய்ய வேண்டிய காரியம். ஆனால் பிசாசு நினைச்சான் கேட்டால் பிரச்சனையை குறித்து பேசவும், நடந்த காரியங்களை குறித்து பேசவும், 10 வருஷத்துக்கு முதல்ல இந்த காரியங்களை குறித்து பேசவும், நாங்கள் முன்னுக்கு போகாதபடிக்கு தடை பண்ணுறதுக்கு வாயினாலே இப்படியான சொற்களை போடுகிறான். தேவன் சொல்கிறார், என் வார்த்தைகள் உன் வாயிலே போட்டிருக்கிறேன், நீ அதை அறிக்கை பண்ண மாட்டேன். ஜோஷுவா 3:8 இப்படி தெளிவாக இருக்குது, என் வாயின் வார்த்தைகள், எனது வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியக்கூடும். மை வேர்ட்ஸ் நெவர் டிபார்ட் ஃப்ரம் யுவர் மவுத். அதுதான் உன்னுடைய வெற்றி, சக்சஸ். அப்போ ஆவேசமுள்ள இந்த அறிக்கை நாம் செய்வது தான் இந்த கோலை உபயோகிப்பதற்கு அடையாளம். எபிரேயர் புத்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக, குருவாக அங்கே வெளிப்படுத்தப்படுகிறார், அறிவிக்கப்படுகிறார். அவரது இரட்சிப்பின் ஊழியம் கல்வாரியிலே, சிலுவையிலே அது நடந்து முடிந்தது. இயேசு சொன்னார், முடிந்தது. அவரது சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக அவரை விசுவாசிக்கிறவர்கள் இலவசமான பாவம் பெற்று ரட்சிக்கப்படுகிறார்கள், மறுபுறப்படுகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறார்கள். ஆனால் அவர் பலருக்கு இன்றைக்கு இரட்சகராகவே இருக்கிறார். தற்போதைய ஊழியம், அவர் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் பரலோகத்திலே, மோட்சத்திலே பிதாவுக்கு முன்பாக பரிந்து பேசும் ஊழியம், பிரதான ஆசாரியராக அவர் அந்த பரிந்து பேசும் அந்த ஊழியத்தை செய்கிறார். இன்றைக்கு தேவனுடைய ஜனத்துக்கு பலருக்கு அவர் இரட்சகராக இருக்கலாம், கர்த்தராக இருக்கலாம், ஆனால் கொஞ்ச பேருக்கு மட்டும்தான் அவர் இரட்சகராகவும் பிரதான ஆசாரியர் ஆகவும் இருக்கிறார், ஹை பிரைஸ்ட். ஏனென்றால் பிழையான வார்த்தைகளையும் தேவ வசனத்துக்கு முரண்பாடான வார்த்தைகளையும், மரணத்தை கொண்டு வரும் வார்த்தைகளையும், பிரச்சனைகளை குறித்து பேசும் வார்த்தைகளையும், கிசுகிசு என்று மற்றவர்களை குறித்து பேசும் வார்த்தைகளையும், காசிப்ஸ் பேசுகிறதுனாலே இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய ஆசாரிய ஊழியம் இல்லை. தற்போதைய ஊழியம், the present day ministry is the ministry of a high priest. Jesus is doing right now. இப்பொழுது அவர் செய்து கொண்டிருக்கும் அந்த ஊழியம், அது நமக்கு தேவையாக இருந்தால் தேவ வசனத்தை ஆவேசமாக நாங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். நான் சொல்றது கேட்குதா? இது போதகர் உனக்காக செய்ய இயலாது. அழுதும் பிள்ளை அவள் தான் பெற வேண்டும், அது உனக்கு விடாது. உனக்காக தகப்பன் போய் எக்ஸாம் எழுத இயலாது. சில இடங்களில் நடக்கும், இலங்கையில். ஆனால் இந்த தேவ வசனம் நாங்கள் தான் அறிக்கப்படும். இந்த ஆவி உலகம் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. அவரது வசனத்தை சொல்லும் பொழுது அவர் தேவ தூதர்களை அனுப்புகிறார் அந்த காரியத்தை நடத்தி வைப்பதற்கு. எப்படியா இருந்தாலும் இந்த வசனத்தை அவன் வாயிலிருந்து திருடி போட்டு சூழ்நிலைகளை மாற்றி பழையான வார்த்தைகளை அறிக்கை பண்ணவே அவன் செய்வான். ஒருவருக்கு ஒருவர் செட் பண்ணி விடுவான். எங்களது இமோஷன்ஸ், உணர்ச்சிகளை அவன் வித்தியாசமாக மாற்றுவான். தேவையற்ற கோபங்களை ஏற்படுத்துவான். நடந்து முடிந்த பழைய காரியங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து பேச வைப்பான். வார்த்தையை விட்டு விலகும் பொழுது, நீ வேலை 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 ஓடிச்சே இருக்கும் பொழுது, காலையிலேயே போகிற நேரத்தில், அதான் நான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை பின்னேரத்தில் உன்னுடைய முகத்தை படமடு, அதன் பிறகு திங்கள் செவ்வாய் புதன் போயிட்டு அங்கே புதன் வார நேரத்தில் ஒரு எடுத்து பார் என்ன அகோரமாய் இருக்கிறாய் என்று. ஏன் இந்த வார்த்தையின் வெளிச்சம் அதை விட்டு விலகிறதுனால, இந்த வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு தேவை. தண்ணியை பற்றி தண்ணி எப்படி என்று சொல்லி படிச்ச காணுமா? காலையில் உபயோகிக்காம அதை உபயோகிக்க வேணும். இப்போ எவ்வளவுமாய் நாம் இந்த தேவனது வார்த்தையை நாம் அதை ஆவசமாக அந்த சூழ்நிலைகளுக்கு விரோதமாக அரைக்கப்படுகிறோமோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு ஆண்டவராய் இயேசு நமக்கு இந்த ஆசாரிய ஊழியம் அங்கே நடக்கலாம். என்னை அரைக்கப்படுகிறவர்களை என்னை என்று சொல்வது அவர் யார்? வார்த்தை. என் பிதாவுக்கும் முன்பாக நான் அரைக்கப்படுவேன். ஆம், இது மிக மானித்தனமான காரியம். அவர்தான் நம்முடைய அறிக்கையின் ஆசாரியர் என்று எபிரேயர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் கூறுகிறது. அறிக்கையின் ஆசாரியர், என்ன ஆசாரியர்? அவர் நமக்கு அறிக்கை இல்லையோ அவர் நமக்கு ஆசாரியனாக இல்லை. அறிக்கை இல்லாதவர்களுக்கு இயேசுவின் ஆசாரிய ஊழியம் இல்லை. அதனால் இவர்கள் நம்புவது எல்லாம் இப்பொழுது ஏதோ ஒரு ஜெபம், ஆண்டவரை அதை செய்யும் இதை செய்யும், இந்த பிரச்சனை எடுத்து போடும் அதை எடுத்து போடும். அவர் கேட்கிறார், நீ என்ன அறிக்கைப்படுகிறாய்? எதை எனக்கு முன்பாக வைக்கிறாய்? எந்த வார்த்தையை நீ மோசையை போல் அந்த தடியை கீழே போடுகிறாய்? ஒன்றுமே இல்லை. போறதும் வரதும், போறதும் வரதும், வேலைக்கு போறதும் வரதும், சர்ச்சுக்கு போறதும் வரதும். மறுபடியும் நாங்கள் தொடர்வோம்.